வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினரின் தமிழ் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
செல்கிறோம்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் செந்தல் நேயர்களுக்கு வணக்கம். நல்லவராய் இருப்பது நல்லதுதான், ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராயிருப்பது ஆபத்தானது. மரணத்தை பற்றி கவலைப்படாதே, நீ இருக்கும் வரை அது வரப்போவது இல்லை, அது வரும்போது நீ இருக்க போவதில்லை, பிறகு எதற்கு கவலை? சுவாமி விவேகானந்தர். எதுவும் சில காலம்தான், எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் சுகமாற்றம் பெரிதாக தெரியாது. நம்பு, யாரையும் முழுமையாக நம்பாதே, உன்னை மட்டும் வாழ்வில் முழுமையாக நம்பு. சிந்தனை செய், கோபப்படாதே, வாழ்வது ஒரே வாழ்க்கை, அதை அர்த்தம் உள்ளதாக வாழ்ந்து விட்டு போ. மனைவியை குறை கூறிக்கொண்டிருக்கும் ஆணுக்கு தெரிவதில்லை தன் முதுமையில் அவள் தாயாவாள் என்று. நன்றி, வணக்கம்.
கொஞ்சம் நிற்கச் சொன்னேன், துப்பறித்து கோர்க்கச் சொன்னேன், ஓடி வந்து உன்னை சந்திக்க. காற்றை கொஞ்சம் நிற்கச் சொன்னேன், துப்பறித்து கோர்க்கச் சொன்னேன், ஓடி வந்து உன்னை சந்திக்க. மெத்தை ஒன்று தைக்கச் சொன்னேன், மேகமள்ளி வைக்கச் சொன்னேன், கண்ணை மூடி உன்னை சிந்திக்க. சுற்றும் பூமி நிற்கச் சொன்னே, தேடி பார்க்கச் சொன்னேன். சுற்றும் பூமி நிற்கச் சொன்னேன், தேடி பார்க்கச் சொன்னேன். என்னை பற்றி கேட்கச் சொன்னேன், என் காதல் நலமாயின்றி. காற்றை கொஞ்சம் நிற்கச் சொன்னேன், உப்பறித்து கோர்க்கச் சொன்னேன், ஓடி வந்து உன்னை சந்திக்க. பெத்தை ஒன்று தைக்கச் சொன்னேன், மேகமள்ளி வைக்கச் சொன்னேன், கண்ணை மூடி உன்னை சிந்திக்க. கொஞ்சம் நிற்கச் சொன்னேன், துப்பறித்து கோர்க்கச் சொன்னேன், ஓடி வந்து உன்னை சந்திக்க. மெத்தை ஒன்று தைக்கச் சொன்னேன், மேகமள்ளி மூடி வைக்க சொன்னேன், கண்ணை மூடி உன்னை சிந்திக்க. கொஞ்சம் நிற்க சொன்னேன், பூப்பறித்து கோர்க்க சொன்னேன், ஓடி வந்து உன்னை சந்திக்க. மெத்தை ஒன்று தைக்க சொன்னேன், மேகமள்ளி வைக்க சொன்னேன், கண்ணை மூடி உன்னை சிந்திக்க. சுற்றும் பூமி நிற்க சொன்னேன், சுற்றும் பூமி நிற்க சொன்னேன், உன்னை தேடி பார்க்க சொன்னேன், என்னை பற்றி கேட்க சொன்னேன், காதல் நலமாயும். காற்றை கொஞ்சம் நிற்க சொன்னேன், பூப்பறித்து கோர்க்க சொன்னேன், ஓடி வந்து உன்னை சந்திக்க. மெத்தை ஒன்று தைக்க சொன்னேன், மேகமள்ளி வைக்க சொன்னேன், கண்ணை மூடி உன்னை சிந்திக்க.
இலக்கிய சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
நேர்களே வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு சிறுகதை, வேடிக்கையான கதை ஆனால் நிறைய கருத்து இருக்கின்றது. ஒரு ஊரிலே கணவன் மனைவி மூன்று பிள்ளைகள் கொண்ட குடும்பம் இருந்தது. கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டை வரும். கணவன் சொல்லுவான், இந்த குடும்பத்திலே எனக்குத்தான் வேலை அதிகம், குடும்பத்துக்காக நான் மாடாக உழைக்கிறேன். மனைவி உடனே சொல்லுவாள், நான் மட்டும் என்ன சும்மாவா இருக்கிறேன், சமைக்கிறது, துணி துவைக்கிறது, பிள்ளைகளை கவனிக்கிறது என்று எனக்குத்தான் வேலை அதிகம். இப்படி ஒவ்வொரு நாளும் சண்டை நடக்கின்றது. சண்டை அதிகரித்துக் கொண்டே போக இறுதியில் சத்தம் தாங்க முடியாமல் கடவுள் அவர்கள் முன் தோன்றுகின்றார். கணவன் மனைவி இருவரும் தங்கள் பிரச்சனையை அவரிடம் சொல்கின்றார்கள். உடனே கடவுள் ஒரு யோசனை சொல்கின்றார். அதாவது, கணவன் மனைவியாகவும் மனைவியை கணவனாகவும் மாற்றி விடுகின்றேன். இரண்டு பேரும் மற்றவர் வேலையை பாருங்க, யாருக்கு வேலை அதிகம் என்று உங்களுக்கே தெரியும். தம்பதிகள் இதை ஒப்புக்கொள்கின்றார்கள். கணவனாக இருந்த மனைவி காலையில் எழுந்து உணவை செய்து மனைவியாக இருந்த புருஷன் வேலைக்கு அனுப்பிவிட்டு பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பிவிட்டு எல்லா வேலையையும் கவனிக்கின்றாள். அவளுக்கு சமாளிக்க முடியாமல் கடவுளிடம் போய், என்னால் முடியவில்லை, என் மனைவிக்குத்தான் அதிக வேலை இருந்தது என்பதை ஒப்புக்கொள்கின்றேன். உடனே கடவுள், இதற்குத்தான் அடுத்தவர்களுடைய வேலையை சாதாரணமாக நினைக்க கூடாது என்று புத்துமதி கூறுகின்றார். கணவன் உண்மையை உணர்கின்றார். சரி, கதை இதோடு முடிந்ததா? இதுதான் இல்லை. கணவனாக இருந்து மனைவியாக மாறியவன் தன்னை மீண்டும் கணவனாக மாற்றுமாறு கடவுளை வேண்டுகின்றான். அதற்கு கடவுள் என்ன சொன்னார் தெரியுமா? இப்போது நீ கற்பமாக இருக்கிறாய், இப்போது மாற்ற முடியாது, பிரசவம் முடிந்த பின்பா. வேடிக்கையான ஆனால் கருத்து நிறைந்த கதை அல்லவா? அதிகப்படியான ஆண்கள் பெண்கள் வீட்டில் எவ்வளவு வேலை செய்து கடுமையாக உழைக்குகின்றார்கள் என்பதை உணர்வதில்லை. ஆண்கள் கற்பமாகி பிள்ளைகள் பெறுவதானால் உலகம் நின்றுவிடும் அல்லவா? அடுத்ததாக சங்க இலக்கியங்களிலிருந்து சில பாட்டுகளை கேளுங்கள். முதலில் தொல்காப்பியத்திலிருந்து, மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புழல் உலகமும், வருணன் மேய பெரு மணல் உலகமும், முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையால் செல்லவும் படுமே. இதன் கருத்தாவது, மாயோன் என்பது திருமால், திருமாலால் காக்கப்படும் காடாகிய இடமும், சேவன் என்பது முருகன், முருகனால் காக்கப்படும் மலையாகிய இடமும், வேந்தன் என்று இங்கு குறிப்பிடுவது இந்திரன், இந்திரனால் காக்கப்படும் வயலாகிய இடமும், வருணனால் காக்கப்படும் அதாவது மலைக்கடவுளால் காக்கப்படும் மணல் பொருந்திய இடமும், முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என முன்னோர்களால் கூறப்பட்டது. இந்த பாட்டு தொல்காப்பியம் 3000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டது. இந்த பாட்டு அந்நாளிலேயே தமிழ்நாட்டில் விக்கிரக வழிபாடு இருந்தது என்பதை எடுத்து காட்டுகின்றது. உண்மையாக சொல்ல போனால், இன்றைய நாங்கள் இந்து மதமாக வழிபடுவது வடக்கிலிருந்து வந்த வேத வழிபாட்டில் சேர்த்து விக்கிரக வழிபாடு, தமிழ்நாட்டிலிருந்து வந்த விக்கிரக வழிபாட்டும் சேர்க்கையும் தான் இன்றைய இந்து மதம். அடுத்த பாட்டு சங்ககால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறையை விளக்குகின்றது. தமிழர்கள் இல்லறத்துக்கு பின்புதான் துறவரத்தை மேற்கொண்டனர். கிழவனும் கிழவியும் தமது பிள்ளைகளுடனும் உறவினர்களுடனும் சேர்ந்து வாழ்ந்தே நல்ல காரியங்களை செய்வார்கள். குடும்பத்தை பிரிந்து தனித்து வாழும் துறவரம் தமிழ் மக்களிடம் இருந்ததில்லை. இந்த பாட்டு இதனை அழகாக விவரிக்கின்றது. காமம் சான்ற களைக்கோட்காலை, ஏமம் சான்ற மக்களோடு துவன்றி, அறம் சுரி புரி சுற்றமொடு, கிழவரும் கிழத்தையும் சிறந்தது பயிற்றல் பிறந்ததன் பயனே. மீண்டும் அந்த பாட்டை பார்ப்போம். காமம் சான்ற களைக்கோட்காலை, அதாவது இல்லறம் முடிந்து காலை காலத்தில், ஏமம் சார்ந்த மக்களோடு துவன்றி நல்ல மக்களோடு வாழ்ந்து, அறம் சுரி பொறி சுற்றமோடு தங்களுடைய சுற்றத்தாரோடு அறத்தை செய்து கொண்டு, கிழவனையும் கிழவனும் கிணத்தையும் சிறந்தது பயிற்றல் பிறந்ததன் பயனே, அதாவது அப்படித்தான் வாழ்கின்றார்கள், தனித்து வாழ்வதில்லை என்று கூறுகின்றது. இறுதியான பாட்டு வெட்டுத்தொகையிலிருந்த பாட்டு. புறநானூரில் ஒரு பகுதியில் கொடைவள்ளல் பாரி தன் புதல்விகளை மனம் செய்து கொடுக்க மறுத்ததால் அவன் மீது படையெடுக்கின்றனர் பூவேந்தர். அப்போது கபிலர் பெருமான் சொல்கின்றார், எவ்வளவுதான் பெரிய படை உங்களிடம் இருந்தாலும் பாரியின் ஊராகிய பரம்பை கைப்பற்ற உங்களால் முடியாது. 300 ஊர்கள் கொண்ட இந்த நாட்டின் ஒவ்வொரு ஊரையும் பாரி கொடை வழங்கிவிட்டார். நீங்களும் பாடி வந்தால் நானும் பாரியும் இருக்கின்றோம். அவனுக்கு மலையும் இருக்கின்றது, ஆனால் மகளிர் இல்லை என்று மூவேந்தருக்கு அறிவுரை கூறுகின்றார். கடந்து அடு தானை மூவிரும் கூடி உடன்றினர் ஆயினும் பரம்பு குளற்கு அரிதே, 300 ஊர்த்தே தன் பரம்பு நல்லாடு, 300 ஊரும் பரிசிலர் பெற்றனர், யாமும் பாரியும் உளமே, குன்று உண்டு நீர் பாடினர் செலினே. அதாவது 3 பூவேந்தர்களும் சேர்ந்து கொண்டாலும் பரம்பை வெல்ல முடியாது. 300 ஊர்களையும் பரம்பின் 300 ஊர்களையும் பாரி பரிசில் கொடுத்து விட்டார். இப்போது இருப்பது நானும் பாரியும் தான், மலையும் இருக்கின்றது, ஆனால் மகளிர் இல்லை என்று இந்த பாட்டு கூறுகின்றது. பாட்டை மீண்டும் கேளுங்கள். கடந்து அடுதாரை மூவிரம் கூடி உடன்தினர் ஆயினும் பரம்பு குளத்துக்கு அரிதே முன்னூறு ஊர்த்தே தன் பரம்பு நல்நாடு முன்னூறு ஊரும் பரிசிலர் பெற்றனர் யாமும் பாரியும் உளமே குன்று முண்டு நீர் பாடினர் செலினே. நேர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது சங்க இலக்கியத்திலிருந்து ஒரு சில பாட்டுகளும் ஒரு அருமையான கருத்தினர் இந்த கதையும். நன்றி, வணக்கம் நேயர்களே.
கழியும் நம்பி
தேவன் மகனே.
மௌனம், மோனம், பேசா நிலை, பேசா அனுபூதி என்று எதை நாம் கொண்டாடுகிறோமோ அதை பின்பற்றுவதற்கு நாம் பயப்படுகிறோம் என்ற ஒரு நல்ல கருத்தை ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். மௌனமாக இருப்பதற்கு நாம் ஏன் பயப்பட வேண்டும்? சத்தம் நமக்கு பிடிக்கிறது. புற அமைதி அற்ற நிலை மௌனம் அல்ல. வெளியிலேருந்து சத்தம் வராத புற அமைதி இருக்கிறது, அதையே மௌனமாக நினைக்கிறோம். ஆனா மனதில் எண்ணங்கள் குமிழிட்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு நாள் ஒரு மணி நேரம் பேசாமல் இருந்து பாருங்கள், உங்களால் இருக்க முடிகிறதா? எவ்வளவு எண்ணங்கள், எவ்வளவு விதமான சிந்தனைகள் உங்களுக்குள் முட்டி மோதி வெளியில் வர விரும்புகின்றன. இதிலிருந்து ஆச்சரியமான ஒரு செய்தி சொல்லுகிறார்கள், மௌனமாக இருக்க இருக்க நீங்கள் பலசாலியாகிறீர்கள். மௌனமாக இருக்க இருக்க நீங்கள் பலசாலி ஆகிறீர்கள். எப்படி? இந்த வழக்கு ரெண்டு பேர் பேசுகிற போது, வாதிடுகிற போது ஒருவர் சத்தத்தை கூட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் பலகீனமாயிட்டார்னு பொருள். பட்டி மண்டபங்கள், வழக்காடு மன்றங்கள், இதெல்லாம் தமிழ்நாட்டில் பேச்சாளர்கள் பேசுகிறார்கள். திடீர்னு சத்தமா பெரியோர்களே அப்படின்னு ஆரம்பிப்பார். ஏன் பாயிண்ட் இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு வந்து சப்ஜெக்ட் எக்ஸாஸ்ட் ஆகிற போது சவுண்ட டிபெண்ட் பண்றாரு அப்படின்னா, சப்ஜெக்ட் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, சவுண்ட டிபெண்ட் பண்றார் அப்படின்னு. ரெண்டு பேர் விவாதம் பண்ணி கொண்டிருக்கிற போது ஒலியினுடைய அளவை ஒருவர் கூட்டினால் அவர் கருத்து எம்டி ஆகிவிட்டது, அவர் பலகீனமாகி விட்டார். எனவே ஒலியை சார்ந்து வாழ தொடங்குகிறார். இப்ப என்ன அர்த்தம்? ஒலியை சாருகிறவர்கள் பலகீனமாகி விட்டார்கள் என்று பொருள். மௌனமாக ஒருவராலே இருக்க முடிகிறது என்றால் அவர் பலசாலி என்று பொருள். ரொம்ப நுட்பமான ஒரு கருத்து, ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு அருமையான கருத்து. நாம் நிறைய பேசுகிறோம், எப்போது தெரியுமா? நிறைய எப்போது பேசுகிறோம் தெரியுமா? நாம் சொல்லுவதை பிறர் நம்பாத போது. நம்பிட்டு அப்புறம் பேச்சே இல்லையே. நம்பாத போது அதுக்கு சப்ப கட்டுகிறோம், நிறைய மாறி 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 சொல்லுகிறோம். நாம் பலகீனமாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்று பொருள். நல்ல யோசித்தால் மௌனம்தான் உயிர். நமக்கு உடம்புக்குள்ள உயிர் இருக்கு, மேல உடம்பு இருக்கு. இந்த மௌனம்தான் உயிர். பேச்சு ஊழைச்சதை அப்படின்னா, நிறைய பேச்சு உண்டாக உண்டாக பலம் வருமானா? ஊழைச்சதை போட போட பலம் குறையுது இல்ல. அதே மாதிரி பேச்சு அதிகமாக அதிகமாக ஒருத்தன் பலகீனமாகிறான் என்று பொருள். மௌனம் உயிர், பேச்சு ஒரு ஊழைச்சதை அப்படின்னா. இப்ப பாருங்க, நம்ம சத்தத்தை எவ்வளவு சார்ந்திருக்கிறோம் பாருங்க. சாமி கும்பிட உட்கார்றான், சில பேர் சத்தமா மந்திரம் சொல்லுவாங்க. இந்த மந்திரத்தை சொல்லும் போது அந்த ஒலியை சத்தமா சொல்ல சொல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதை விட ரொம்ப முக்கியம், அவங்க சத்தமா மந்திரம் சொல்றத நாலு பேர் பாக்குறாங்கன்னா பரம சந்தோஷம். இன்னொருத்தர் பார்க்க பார்க்க அந்த மந்திரத்தை இன்னும் கொஞ்சம் வேகமா சொல்லுவாங்க. அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு சுத்தி முத்தி பார்ப்பாங்க. தன்னை யாராவது பாக்குறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு கர்வம் தான், இன்னும் கொஞ்சம் ஒரு சந்தோஷம் தான். அதை விட முக்கியம் அந்த மந்திரத்தை நாம சொல்றது இன்னொருத்தருக்கு புரியலன்னு வச்சுங்க, இன்னும் கூட சந்தோஷம். ஏன்? அந்த தன்முனைப்பு கூடுது, அகங்காரம் கூடுது. எனக்கு இந்த மந்திரம் தெரிஞ்ச அளவுக்கு அவனுக்கு தெரியாது. இந்த மந்திரத்தினுடைய மொழி எனக்கு மட்டுமே தெரியுமே ஒழிய அவனுக்கு அந்த மொழி தெரியாது. சத்தம் தன்முனைப்பை கூட்டுகிறது. பிறருக்கு புரியாத சத்தம் அளவுக்கு மீறி உங்களுடைய தன்முனைப்பை கூட்டி விடுகிறது. அதுதான் சொல்றான், மௌனத்துக்கு போகிற போதுதான் ஞானத்தில் நாம் லயிக்க முடியும். சத்தத்தில் இருக்கிற வரையில் அகங்காரம் உடையவராய், அஞ்ஞானியாய், அசடுகளாய், சத்தத்தை சார்ந்திருக்கிறவர்கள் அசடுகளாய், அஞ்ஞானிகளாய், அகங்காரம் உடையவர்களாக இருக்கிறார். ஒரு நல்ல வீடு என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? குறைந்த சத்தம் வருகிற வீடு. ஒரு நல்ல சட்டசபை, ஒரு நல்ல பாராளுமன்றம், ஒரு நல்ல இடம் என்ன அடையாளம் தெரியுமா? குறைவான சத்தம் வருகிற இடம். இது ஒரு சின்ன விஷயம், இதையே பல பேர் புரிந்து கொள்வதில்லை. ஒரு வீட்டில் ஓயாமல் கூச்சல் கேட்கிறது என்று சொன்னால் அது வீடு அல்ல, நரகம். ஒரு வீடு அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னால் அது வீடு அல்ல, சொர்க்கம். எந்த வீட்டில் ஒலி குறைவாக இருக்கிறதோ அந்த வீடு வீடாக இருக்கிறது என்று பொருள். பல வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி அலறுகிறது, தொலை மணி டெலிபோன் அலறுகிறது. அதை விட பெரிதாக கணவன் அலறுகிறார், கணவனை விட பெரிதாக மனைவி அலறுகிறாள். அது நரகம், நரகம், நரகம். மௌனம் ஒலிக்குறைவான வாழ்க்கை முறை, உயர்ந்த வாழ்க்கை முறை. ஒரு சீன கதை. லாவோட்ஸ் என்பவர் ஒரு மிகப்பெரிய சீன சிந்தனையாளர். தினம்தோறும் காலையில அவர் சூரியோதய காட்சியை பார்ப்பதற்காக போவார். லாவோட்ஸ் தம்முடைய நண்பர் ஒருவர் வீட்டுக்கு போய் அவரை அழைத்து கொண்டு அவரோடு அவர் காலையிலே வாக்கிங் காலாற நடந்து போய் சூரிய உதயத்தை கண்டுவிட்டு வருவார். ஒரு நாள் நண்பர் வீட்டுக்கு போகிற போது நண்பர் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருந்தார். அந்த விருந்தாளி கேட்டார், காலை நேர வாக்கிங் நானும் வரட்டுமா என்று. வாருங்கள், அழைத்துக் கொண்டு போனார்கள். போய் நிற்கிறார்கள், சூரியோதய காட்சியை பார்க்கிறார்கள். சக்கச்சவேல் என்று வானத்தில் ஒரு நெருப்பு பந்து மாதிரி சுழன்று கொண்டு சூரியன் வெளியிலே வருகிறது. அதை ஒரு தவம் போல அனுபவித்துக் கொண்டிருந்தார் லாவோட்ஸ். இந்த வந்த விருந்தாளி, ஆஹா என்ன அழகான காட்சி என்றார். எரிச்சலோடு லாவோட்ஸ் அவரை பார்த்தார். அப்புறம் சூரியன் எவ்வளவு அழகாக மேலே வருகிறது என்று ரெண்டு வார்த்தை சொல்லிவிட்டார். லாவோட்ஸ் ஒன்றும் சொல்லவில்லை, திரும்பி வருகிறார். மௌனமாக நடந்து திரும்பி வந்தார். வந்த பிறகு மறுநாள் வாக்கிங் போகிற போது இந்த நண்பர் வீட்டுக்கு வந்தவர் கேட்டார், அந்த விருந்தாளி நேற்று வந்திருந்தாரே அவர் நம்மோடு வருகிறாரா? இல்லை, அவர் வரவில்லை இன்றைக்கு. நல்ல வேளை, அவர் ரொம்ப பேசுகிறார் என்றார். என்ன ரொம்ப பேசிவிட்டார், சொற்பொழிவாச்சினாரா? அதுக்கு லாவோட் சொல்லுகிறார், சூரிய உதயத்தை தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, அந்த நேரத்தில் அதை பற்றி இவர் என்ன பேச வேண்டியிருக்கிறது? We are enjoying it. நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த காலகட்டத்திலே, அதை பற்றி என்ன விளக்க வேண்டிய, நாம் தான் பார்க்கிறோமே. ஆஹா என்ன அழகான சூரியன். அந்த வார்த்தை ஒலி அனுபவத்துக்கு இடையூறானது என்று கருதுகிறார். இன்னும் இந்த உண்மை பலருக்கு புரியவில்லை. ஒரு அனுபவத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிற போது அதை பற்றிய வர்ணனையோ பேச்சோ அவசியமே இல்லை. இப்போது தொலைக்காட்சியிலே சில காட்சிகளுக்கு நேர்முக வர்ணனை என்று வந்துவிட்டது. ஒரு கும்பாபிஷேகம், ஒரு திருவிழா, அந்த திருவிழாவுக்கு வர்ணனை செய்கிறவர்கள் ஓயாமல் பேசுகிறார்கள், பேசவே கூடாது. ரேடியோ வர்ணனை வேறு, தொலைக்காட்சி வர்ணனை வேறு. இந்த அடிப்படை வித்தியாசம் கூட பல பேருக்கு தெரியும். ரேடியோவிலே உங்களுக்கு, வானொலியிலே நீங்கள் பார்க்கவில்லை. ஒரு கோயில் கும்பாபிஷேகம் என்றால் அதோ கோபுரம் தெரிகிறது, அந்த கோபுரத்தின் மேலே இப்போது கடம் போகிறது, சிவாச்சாரியார் மேலே கொண்டு போய் கொண்டிருக்கிறார், இதோ தர்பையை கையில எடுத்து விட்டார். ஏனென்றால் நீங்கள் விஷுவல் இம்பாக்டை உண்டு பண்ண வேண்டியிருக்கிறது. கேட்கிறவனுக்கு காது மட்டுமே இருக்கிறது, அவன் கண்ணுக்கு காட்சியை ஓட்ட வேண்டிய வேலை ரன்னிங் கமெண்ட்ரி நேர்முக வர்ணனை செய்கிறவருக்கு இருக்கிறது. தொலைக்காட்சியிலே கும்பாபிஷேகத்தை காட்டுகிறார்கள், மூச்சு விடாமல் பேச்சாளர் பேசுகிறார். அவரை எங்கு கொண்டு போய் வைப்பது? தொலைக்காட்சியில் நாமே பார்க்கிறோம், கோபுரம் தெரிகிறது, சிவாச்சாரியார் தெரிகிறார், அவர் தர்பிப்புல் கையிலே வைத்திருப்பது தெரிகிறது. அப்புறம் என்ன கோபுரம் தர்பிப்புல் என்று தர்பிக்கும் குடுமிக்கும் வித்தியாசம் தெரியாதா? நமக்கு என்ன அவ்வளவு கூட தெரியாமல் போய்விடும்? இது தர்பிப்புல் என்று விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா? சத்தம் போட்டே பழகி விட்டார்கள். ஏதாவது ஓயாமல் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பேச்சு பேச்சு பேச்சு. மனிதனுக்கு மௌனத்தினுடைய அமைதி அழகு தெரியவில்லை. லவோட் சொல்கிறார், சூரிய உதயத்தை அனுபவிக்கிற போது பேச்சு இடையூறாக போய்விடுகிறது என்று சொல்கிறார். உண்மை. நீங்கள் சாப்பிடுகிற போது ஒரு உணவுப் பொருளுக்கும் இன்னொரு உணவுப் பொருளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாவினாலே அனுபவிக்கலாம், நாவினாலே சொல்ல முடியுமா? பச்சை மிளகாய் சுள் என்று காரம், சிவப்பு மிளகாய் வேறொரு மாதிரி காரம். பச்சை மிளகாய் காரத்துக்கும் சிவப்பு மிளகாய் காரத்துக்கும் இடையில் இருக்கிற வேறுபாட்டை விளக்கி ரெண்டு பக்க அளவில் கட்டுரை வரைக என்றால் எவன் வரைவது? பச்சை மிளகாயை வரையலாம், காரத்தை விளக்கி எப்படி கட்டுரை வரைவது? மனிதன் அனுபவத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிற போது ஒலி இடையூறாக இருக்கிறது. இன்றைக்கு மக்களுக்கு அனுபவத்தின் மீது ஆசை இல்லை, சத்தத்தின் மீது ஆசை இருக்கிறது. அது அனுபவத்துக்கு இடையூறு. இன்னும் மௌனத்தை பற்றி சிந்திப்பதற்கு நிறைய இருக்கிறது.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
பெண்கள் வந்து என்னை தொடும் அகசத்தம் இன்றி முத்தமிடும் பகலே.